السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. بسم اللہ الرحمن الرحیم. الحمد للہ رب العالمین، والصلاۃ والسلام علی سیدنا محمد وآلہ واصحابہ ومن تبعہم بإحسان الی یوم الدین، اما بعد. فقد قال اللہ تعالی فی محکم تنزیل، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، ان الصلاۃ کانت علی المؤمنین کتابا موقوتا، صدق اللہ العلی العظیم. قال نبینا صلی اللہ علیہ وسلم، اہد الذی بیننا و بینہم ترک الصلاۃ، صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எல்லாம் தற்போது ரமலானுடைய ஒரு உன்னதமான ஒரு மாதத்திலே, ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இஸ்லாத்திலே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட மிக உன்னதமான மாதங்களிலும் மகிமையிலும் மேன்மைகளிலும் பொருந்திய ஒரு சிறந்ததொரு தினத்திலே, சிறந்த மாதத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கென்று சில வழிமுறைகள் கட்டமைப்புகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகள் கட்டமைப்புகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம்தான் செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டல். அதிலே ஒருபடி கூட்டவும் கூடாது, ஒருபடி குறைக்கவும் முடியாது. அதே போன்றுதான் இஸ்லாமிய அடிப்படை கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை நாங்கள் எல்லாம் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய, நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய கடமை. இப்படியான ஒரு நோன்பினுடைய கடமை எந்த அளவுக்கு ரசூலும் அல்லாஹு தாலாவும் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் முதலில் சற்று நிமிடம் பார்த்துவிட்டு எங்களுடைய தலைப்புக்கு செல்லலாம். அன்பானவர்களே, பொதுவாக ரமலானுடைய மாதம் என்பது உலகத்துக்கு மட்டுமல்ல, சொர்க்கம் நரகம் இந்த உலகத்தினுடைய இறைவனுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய, இறைவனுடைய ஆளுகைக்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு பரபரப்புக்குரிய விடயம். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பரபரப்பாகி விடுவார்கள். அல்லாஹு தஆலாவும் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கி விடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தர்தீபிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், இன்று ரமலான் என்றால் முதல் நாள் ஷாபானுடைய இறுதி நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனைவரையுமே ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹத்பனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஹுத்பா பிரசங்கம் உண்டு செய்வார்கள். ஒரு ஹுத்பா பிரசங்கம் உண்டு, அதிலே யா யுஹன்னாஸ் அது அல்லல்லக்கும் ஷஹ்ருன் அலீம் ஷஹ்ருன் முபா, ஏ மனிதர்களே, உங்களிடம் ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத்துகளும் மேன்மைகளும் பொருந்திய மாதம். ஒமன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன் கமன் அத்தா ஸபீஇன ஃபரீலா, அந்த மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவது 70 ஃபர்லுகள் நிறைவேற்றுவதற்கு சமம், ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவது ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு சமம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆசை ஆர்வம் ஊட்டுவார்கள். ரமலானுடைய மாதம் வருகிறது என்றால், ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான மாதம் வருகிறது, நீங்கள் எல்லாம் வீணடித்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தெளிவாக அதனுடைய ஆயத்தங்களை முன்கூட்டியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தம் செய்து கொடுப்பார்கள். அன்பானவர்களே, அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயத்தம், நபி அவர்களுடைய ஏற்பாடுகள் இப்படி இருக்க, அல்லாஹு தஆலா எப்படியான ஏற்பாடுகள் செய்கிறான் தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே சொர்க்கத்தினுடைய அனைத்து கதவுகளும் திறந்து விடப்படும். ஒரு கதவு கூட அதிலே மூடப்பட மாட்டாது. அதே சமயம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நரகத்தினுடைய அனைத்து கதவுகளும் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய கதவுகள் அனைத்துமே மூடப்பட்டுவிடும். ஒரு கதவுகள் கூட நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படவும் மாட்டாது, சொர்க்கத்துடைய கதவுகளில் ஏதாவது ஒன்று மூடப்படவும் மாட்டாது. அந்த அளவுக்கு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அப்படியான ஏற்பாடுகளை மக்களுக்காக வேண்டி செய்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்ற வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி அப்படியான பல்வேறுபட்ட காரணிகளும் பல்வேறுபட்ட விடயங்களும் பல்வேறுபட்ட சிறப்புகளையும் கொண்டுதான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு இதனுடைய வழிகாட்டலை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலானுடைய விடயம் தொடர்பாக ஜகாத் தொடர்பாக குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களால் பார்க்க முடியும். ஹஜ் தொடர்பாக தனி பிரிவுகளிலே தனி பாடங்களிலே எங்களால் பார்க்க முடியும் குர்ஆனிலே. தொழுகை தொடர்பாகவும் சில இடங்களிலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ரமலானுடைய விடயம் தொடர்பாக ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இடங்களில் தான் குர்ஆனிலே ரமலான் தொடர்பாக எங்களால் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? சூரா பக்ராவினுடைய 183வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய மூதாதையர்களுக்கு உங்களுக்கு முந்தியிருந்தவர்களுக்கு எப்படி ரமலான் என்கின்ற ஒன்று, நோன்பு என்கின்ற ஒன்று கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு என்கின்ற ஒன்று கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் இறைபக்தியுடையவர்களாக தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். நோன்பு என்பது எங்களுக்கு மாத்திரம் கடமையான ஒன்று அல்ல, எங்களுக்கு மாத்திரம் எங்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம் விசேஷமான தன்மையும் ஒன்று அல்ல. இந்த நோன்பு என்பது காலாகாலமாக முந்தி நபிமார்கள் உலகத்துக்கு வந்த ரசூல்மார்களுடைய உம்மத்துகள் அனைத்துக்குமே கடமையான ஒன்று. அப்படி என்றால் முந்தி உம்மத்துகளுக்கு கடமையான சில விடயங்கள் எங்களுடைய உம்மத்துக்கு கடமையாக்கப்படாமல் இருக்கிறது. எங்களுடைய உம்மத்தை முஹம்மதியாவுக்கு கடமையான சில விடயங்கள் முந்தி உம்மத்து கடமையாக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் எல்லா உம்மத்துகளுக்கும் பொதுவான ஒரு விடயமாக நோன்பை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்றால் அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு தளத்தை இடத்தை பிடிக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலேயே எல்லாம் நோன்பு மாதம் இருக்கிற நாங்கள் சில இஸ்லாமிய அடிப்படை கடமைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் என்பவை எதற்காக படைத்தான் என்பதும் தெரியும். சூரா தாரியாத்தினுடைய 56வது வசனம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை தெளிவாக சொல்கிறான். மா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதுன். இந்த உலகத்திலே மனிதனையும் ஜின்னையும் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைப்பு ஏன் படைக்கப்பட்டது என்பதை சொல்கிறான். அப்படி என்றால் மனிதனுடைய படைப்பு ஏன் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிற இறைவன் மனிதனுக்கு ஏன் இறப்பும் பிறப்பும் கொடுக்கப்பட்டது என்பதையும் சொல்கிறான். சூரா முல்கினுடைய 2வது வசனம் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன் அமலா. இறைவன் எத்தையவன் என்று தெரியுமா? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, உங்களுக்கு இறப்பையும் பிறப்பையும் படைத்திருக்கிறான். எவ்வளவுக்கும் ஐயுக்கும் ஆசனம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் யாரெல்லாம் சிறந்தவர்கள், நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் என்பதை அவதானிப்பதற்காக வேண்டி இறப்பையும் பிறப்பையும் படைத்திருக்கிறேன் என்று இறப்பையும் பிறப்பையும் படைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஒன்று, மனிதன் படைக்கப்பட்டது வணக்கத்துக்காக வேண்டித்தான். இரண்டு, மனிதனுடைய வாழ்க்கை, படைக்கப்பட்ட மனிதனுடைய இடைப்பட்ட வாழ்க்கை, அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அவதானிப்பதற்காக வேண்டித்தான். இந்த இரண்டு காரணங்களுக்காக வேண்டித்தான் மனிதன் என்பவன் படைக்கப்பட்டிருக்கிறான். அன்பானவர்களே, அப்படி படைக்கப்படுகின்ற விடயங்களிலே இறைவன் எதற்காக படைத்திருக்கிறான்? வணக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். அப்படி என்றால் வணக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதன் எப்படியான வணக்கங்களில் அவனுடைய முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திலே நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் மாத்திரத்தின் மூலமாக ஒருவன் முஸ்லீமாக முடியாது. ஒருவன் அல்லாஹ், ஒருவன் அவனுடைய தூதுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை, அவர்கள்தான் இறுதி தூதுவர் என்று உறுதி கொள்வதால் மாத்திரம், நம்பிக்கை கொள்வதால் மாத்திரம் உண்மையான முஸ்லீமாக முடியாது. எப்போது தெரியுமா உண்மையான முஸ்லீமாவான்? அல்லாஹ் ஒருவன், அவனுடைய தூதுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்கள்தான் இறுதி தூதுவர் என்று உண்மை படித்துவிட்டு அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் அதற்கு பிறகு செயல் ரீதியாக, நம்பிக்கைக்கு அடுத்த பிரகாரம் செயல் ரீதியாக எவைகளையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அவைகளை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அவன் உண்மையான முஸ்லிம் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறான். அப்படியான நம்பிக்கை சார்ந்த விடயங்களுக்கு அடுத்த தரத்தில் இருப்பது தொழுகையுடைய விடயம். இன்று சமகாலத்தை பொறுத்த வரைக்கும், இன்றைய தலைப்பே அதுதான், இன்றைய சமகாலத்தில் தொழுகையுடைய நிலைமை என்ன? இன்று எங்களுடைய சமூகத்தில் தொழுகை எந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கப்படுகிறது, எந்த நிலையில் வைத்து பார்க்கப்படுகிறது என்பது அன்பானவர்களே தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். யாரும் நான் ஒரு முஸ்லிம் என்று நம்பிக்கை சார்ந்த விடயங்களை மாத்திரம் வைத்து வாதிட முடியாது. ஒருவர் நம்பிக்கை சார்ந்த விடயங்களை மாத்திரம் வைத்து நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு ஈமான்தாரி, நான் ஒரு மோமின் என்று சொல்ல முடியாது. செயல் ரீதியான செயற்பாடுகள் எப்போது அவனுடைய வாழ்க்கையில் வருமோ அப்போதுதான் உண்மையான முஸ்லிம் என்கின்ற ஒரு அடிப்படை விடயத்தில் அவன் உள்நுழைகிறான். அன்பானவர்களே, ஏனென்றால் சூரத்து நிசாவினுடைய 103வது வசனம் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான், இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன, நிச்சயமாக தொழுகை இருக்கிறது, வணக்கத்தினுடைய மிக பிரதானமான வணக்கம் தொழுகை இருக்கிறது, அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, முஸ்லிம்களின் மீது மூமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை, அவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்தந்த நேரத்தில் அவைகள் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான கடமை என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். அதே சமயம் சூரத்துல் முனாஃபிகினுடைய 9வது வசனம், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய சொத்துக்கள், அவுலாதுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குடும்பங்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய திக்ரை விட்டும், திக்ர் என்பது அஸ்ஸலா, தொழுகையை விட்டும் அல்லது வேறு செயற்பாடுகள் இறைவனுடைய கட்டளைகளை விட்டும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய செல்வங்கள் இறைவனை விட்டு தூரமாக்கி விடும் என்று சொன்னால் உலாயிக்கு உமில் ஹாசிரூன், அவர்கள்தான் மிக நஷ்டவாளிகள். எந்த காரணத்தை கொண்டும் சொத்துக்களோ பிள்ளைகளோ குடும்பமோ இறைவனை விட்டும் தூரமாவதற்கான காரணிகளாக இருந்துவிடக்கூடாது, தொழுகைக்கான ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். சூரா பக்ராவினுடைய 277வது வசனம், இன்னல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வகாமுஸ் ஸலா வஆதுஸ் ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், இன்னல்லதீனா ஆமனு, நிச்சயமாக அல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வஅமிலுஸ் ஸாலிஹாத் வகாமுஸ் ஸலா வஆதுஸ் ஸகா, நல்ல அமல்களையும் செய்து தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றி, வாத்து ஜகா, ஜகாத்தை உரிய முறையில் யாரெல்லாம் கொடுத்துகிறார்களோ அப்படியான மூமின்கள், லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடம் மிக பிரம்மாண்டமான கூலி இருக்கிறது. சாதாரணமான கூலி அல்ல, மிக பிரம்மாண்டமான கூலி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலாஹும் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, எந்த விடயத்தில் கவலைப்படவும் தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா இரண்டு விதமான காரணிகளை அந்த மனிதனுக்கு தெளிவாக சொல்கிறான். ஒரு மனிதன் உண்மையான தொழுகையாளிகளாக அமல் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் யாருக்கும் அல்லாஹ்வை தவிர பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் கவலை என்பது இருக்கவும் இருக்காது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக தன்னுடைய குர்ஆனுடைய வசனங்களிலே மிக தெளிவாக சொல்கிறான். அன்பானவர்களே, எங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் புகாரினுடைய 8வது ஹதீஸ், நாங்கள் எல்லாம் சிறு வயதிலேயே தொழுகை ஷாஃபியிலே படித்திருப்போம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ காமுஸ்ஸலா வ அதுஸ் ஸகா வ ஸௌமு ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மனஸ்தா இலைஹி அர்கானுல் ஈமான் என்று சொல்லி தந்திருப்பார்கள் புகாரினுடைய 8வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், இஸ்லாம் என்பது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், 5 விதமான தூண்களின் மூலமாக கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. இஸ்லாம் என்பது சாதாரணமாக அல்ல, சாதாரணமாக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல, 5 விதமான தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முதலாவது அல்லாஹு தஆலா இருக்கிறான் அவன் ஒருவன் என்று சாட்சி பகர்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஏக திருத்தூதர் என்று சாட்சி பகர்வது. இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ்ஜு என்று சொல்லி 5 விதமான காரியங்கள் இஸ்லாத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது, கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் தெளிவாக எங்களுக்கு விளங்கி இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாம் ஒரு கட்டிடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 5 விதமான தூண்கள், அந்த 5 தூண்களில் ஏதோ ஒரு தூணில் குறைபாடு ஏற்படும் என்று சொன்னால் அந்த கட்டிடம் ஏதோ ஒரு பக்கம் சரிந்திருக்கும், அந்த கட்டிடம் முழுப்பூர்ணமான கட்டிடமாக இருக்காது. அதே போன்றுதான் இஸ்லாமை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லமல்களும் இருந்து ஒரு விதத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால், அல்லது நோன்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால், அல்லது ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் முழுப்பூர்ணமான முஸ்லீம் என்கின்ற அந்தஸ்து அவன் பெற மாட்டான். ஏதோ அவனிடத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு குறை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய சரிவு அவனுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக தொழுகை என்பது ஒரு மிக முக்கியமான இஸ்லாத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூண். அந்த தூண் எப்போது எங்களிடம் இல்லாமல் போகிறதோ அத்தோடு எங்களுடைய வாழ்க்கையினுடைய சரிவு ஆரம்பித்துவிடும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியிலே புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் வருகிற போது, கியாமத்துடைய நாள் வந்தால் மறுமைக்காக வேண்டி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். மனிதனுடைய நன்மை தீமைகள் தொடர்பாக ஒவ்வொரு மனிதனும் தப்பவே முடியாது இறைவனுடைய விசாரணையில் இருந்து. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனிடம் முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா, நீ ஜகாத் கொடுத்தாயா, ஹஜ்ஜி செய்தாயா, ரமலானுடைய மாதத்தில் முழுப்பூர்ணமான நோன்பு நோற்றாயா, அல்லது ஏனைய விடயங்கள் நல்ல முறைகள் செய்தாயா என்பது தொடர்பாக அல்ல. முதன் முதலாக ஒரு மனிதனிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா, அஸ்ஸலா, தொழுதாயா. ஒரு மனிதன் மரணத்துக்கு பிறகு கியாமத்துடைய நாளில் அவன் இருக்கிற முதலாக மலக்குகள் வந்து அவனிடம் கேட்பது, நீ தொழுதாயா. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா, உண்மையிலேயே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் யாரும் ஒரு அடி கூட நகர முடியாது. அந்த கேள்விக்கு ஒழுங்கான முறையில் பதில் சொல்லவில்லையா, நிச்சயமாக அந்த இடத்திலே பரிதாபத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு கீழே சொல்கிறார்கள், ஃபைன் ஸலஹத் ஃபத் அஃப்லஹு அன்ஜஹ, யார் அந்த கேள்விக்கு மட்டும் தொழுதாயா என்கின்ற மலக்குகள் கேட்பார்கள் அல்லவா, அந்த கேள்விக்கு ஆம் என்று சொல்லிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், உண்மையிலே தொழுதுவனாக இருந்தால் ஆம் என்று சொல்லுவான். அப்படி சொன்னால் வஞ்சக ஃபத் அஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் சிறந்தவனாகி விட்டான், அவனை விட ஒரு வெற்றியாளன் இருக்க முடியாது. வைன் ஃபஸதத், அப்படி இல்லாமல் அங்கு கேட்கப்படுகிற அந்த கேள்விக்கு, தொழுதாயா என்கின்ற கேள்விக்கு ஒழுங்கான முறையில் யாரிடம் பதில் இல்லையோ, பதில் சொல்லப்படவில்லையோ, கது ஹசிர வகது ஹாப, அவனை விட ஒரு கை சேதமுடையவன், ஒரு கீழ்த்தரமானவன், ஒரு நஷ்டவாளி அந்த இடத்திலே வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அவன் நம்பிடுவான். அன்பானவர்களே, எவ்வளவு ஆழமான விடயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆழமாக சொன்னார்கள், உண்மையிலே அந்த கேள்விக்கு ஆம் என்று சொன்னால் எல்லா அமல்களும் சீராகிவிடும். எல்லா அமல்களும் ஆம் தொழுதாய் என்று சொன்னால் நிச்சயமாக முதலாவது கேள்வி ஆம் என்று விடையிருக்கும் என்றால் அவனுடைய எல்லா கடமைகளுமே சீரான கடமைகளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் இன்று எங்களுடைய சமூகத்திலே பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? எங்கேயாவது ஒருவர் எங்களால் காட்ட முடியுமா, தொழாத ஒருவர் நோன்பு நோற்றிருக்கிறார் என்று யார் நாங்கள் பார்க்க இயலுமா, பார்க்க முடியுமா? அன்பானவர்களே, யாரிடம் தொழுகை இருக்கிறதோ அப்போதுதான் அவருடைய ஏனைய அமல்கள் எல்லாம் சரிவர நிறைவேறுகிறது. இல்லை என்று சொன்னால் எந்த அமலும் சரிவர நிறைவேறாது. தொழாதவன் எங்களால் அடித்து சொல்ல முடியும், தொழுகை இல்லையா ஒருவனுக்கு அவன் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்கவே மாட்டான். ஒருவரிடம் தொழுகை இல்லையா, அவன் தொழுவதே இல்லையா, அவன் உரிய நேரத்தில் உரிய முறைப்படி ஜகாத் கொடுக்கவே மாட்டான். ஒருவரிடம் தொழுகை இல்லையா, ஆனால் இன்று எத்தனை பேர் தொழுகை இல்லாதவர்கள் உம்ராவெல்லாம் போய் வருகிறார்கள். தொழுகை இல்லை, தொழுவதும் இல்லை, பள்ளிக்கு வந்ததும் இல்லை, ஆனால் உம்ராக்கு போய் வருவார்கள். என்ன தெரியுமா காரணம்? அது ஒரு பேர், ஒரு புகழ்ச்சி. எந்த இடத்திலும் தொழுகைக்கு அப்பால் தான் சகல கடமைகளும் பார்க்கப்படுகிறது. ஒருவிடம் தொழுகை இல்லையா, அவன் அடிப்படையில் முஸ்லீம் இல்லை. வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனுடைய எல்லா கடமைகளும் ஒன்றலை இரண்டல்ல, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சகல கடமைகளும் அடிபட்டுவிடும். ஒருவரை கூட பார்க்க முடியாது, தொழாத ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார் என்று பார்க்க முடியாது. அன்பானவர்களே, நாங்கள் தெளிவாக இந்த விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழுகை என்பது எல்லா கடமைகளை விட வித்தியாசமானது, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் ரமலானுடைய மாதத்துக்கென்று ரமலான் நாங்கள் நல்லா நோன்பு நோற்றிருக்கிறோம், வருடம் முழுவதுமா நோன்பு நோக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோக்கிறோம். ஏனென்றால் நோன்புக்கென்று ஒரு மாதம் இருக்கிறது, அதிலே தான் செய்ய வேண்டும். ஹஜ்ஜை வந்து முஹர்ரம் மாதத்திலே போய் நிறைவேற்ற முடியாது, ரபீலபுல் மாதத்திலே போய் நிறைவேற்ற முடியாது. துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜிக்கென்று மாதம் இருக்கிறது, ஹஜ்ஜிக்கென்று காலம் இருக்கிறது, அந்த காலத்திலே தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். நினைத்த பிரகாரத்தில் இன்று ஒரு ஜக்காத், நாளைக்கு ஒரு ஜக்காத், நாளைக்கு அடுத்த நாள் ஒரு ஜக்காத் என்று கொடுக்க முடியாது. அதனுடைய நிசாப் எப்ப அடைகிறதோ, அறுவடை எப்ப முடிகிறதோ, அவரிடம் இருக்கக்கூடியது ஜக்காத்துடைய எல்லை எப்போதெல்லாம் அடைகிறதோ அப்போதுதான் அவருக்கும் ஜக்காத்தும் கடமையாகும். எல்லா கடமைகளுக்கும் ஒரு காலம் இருக்கும், எல்லா கடமைகளுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நோன்புக்கு ரமலான் இருக்கிறது, ஹஜ்ஜிக்கு துல்ஹஜ் மாதம் இருக்கிறது, ஜக்காத்துக்கு போகங்களும் ஏனைய விடயங்களும் இருக்கிறது. ஆனால் தொழுகையை தவிர, தொழுகை என்பது காலத்துக்குரியது அல்ல. காலம் பார்த்து ரமலானுடைய மாதத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும், இந்த நாளில் தான் நிறைவேற்ற வேண்டும், இந்த இடத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று காலம் பார்த்து இடம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு கடமை அல்ல நோன்பு தொழுகை என்பது. தொழுகை என்பது ஒவ்வொருவரும் எந்த நேரத்திலும் அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் எப்படி சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழ வேண்டும் என்று பாரக்கத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் அவன் ஐந்து வேளை தொழுதுதான் ஆக வேண்டும். இதை விடுத்து இல்லை இல்லை, ஐந்து வேளை எல்லாம் தொழ முடியாது, மூன்று வேளை தான் தொழ முடியும், அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றெல்லாம் யாரெல்லாம் வியாக்கினும் பேச முடியாது. அன்பானவர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக இந்த தொழுகை இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று எந்த இடத்திலும் தொழுகை என்பது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாக பார்க்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் எல்லா கடமைகளை விடவும் தொழுகை என்பது வித்தியாசமானது, எல்லா கடமைகளோட வித்தியாசமானது. ஏன் தெரியுமா? ஹஜ் செய்பவர்களுக்கு மார்க்கம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது. ஹஜ் செய்பவர் என்பவர் வசதி படைத்தவராகவும், பெரியான வசதி படைத்தவராகவும், சகல விதத்திலும் தேவைகள் பூர்த்தி அடைந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சில வரையறைகளை சொல்லியிருக்கிறது. ஜகாத் கொடுப்பவர் ஜகாத்துக்கான சில அடிப்படை தகுமைகளையும் தகுதிகளையும் பொருள் ஏனைய வசதிகளையும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே சமயம் நோன்பு நோட்பவராக இருந்தாலும் நோன்பு நோட்பவருக்கென்றும் சில கடமைகளும் கடப்பாடுகளும் இருக்கிறது. சில வயதுக்கு அங்கால் மிக பலவீனமான ஒருவர் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு சில காரங்களையும் சில சலுகைகளையும் அதுக்கான சில வழிகாட்டல்களையும் எப்படி அதற்கு பகரமாக என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் தொழுகை அப்படி அல்ல. தொழுகை என்பது எப்போது ஏழு வயதில் எங்களுக்கு தொழுங்கள் என்று சொல்லப்பட்டு பத்து வயதிலே தொழாவிட்டால் அடித்து தொழ வைக்கப்படுகிறதோ அந்த நாள் முதல் எங்களுடைய உடம்பிலே எப்போது உயிர் இருக்குமோ அது வரைக்கும் அவன் தொழுதான் ஆக வேண்டும். எந்த விதமான காரணங்களும் இல்லை. அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்தெந்த விடயத்தில் இருந்தாலும் சரி, அவன் எந்த விதத்திலும் மார்க்கத்தில் அவனுக்கு எந்த விதமான இடமும் இல்லை. அவன் தொழுகை என்றால் தொழுதானாக வேண்டும் என்பதை மார்க்கம் அந்த அளவுக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. அன்பானவர்களே, பொதுவாக சகல கடமைகளை விடவும் வித்தியாசமானது, சகல இடங்களிலும் வித்தியாசமானது தொழுகை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழுகைக்கு எந்த விடயமும் எந்த தடையும் இல்லை. எந்த காரணத்தையும் நாங்கள் தொழுகைக்குரிய காரணமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், திருமிதியிலே 372வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கியாமா, நீ சக்தி இருப்பவர்கள் நின்று தொழுங்கள். உடம்பிலே சக்தி இருக்கிறதா, உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறதா, அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் நின்று தொழ வேண்டும். யாராவது ஒரு சக்தி இருக்கக்கூடிய உடம்பிலே தேயாரம் இருக்கக்கூடிய ஒருவர் பள்ளிவாயிலே கதிரை கொண்டு போட்டு அதில் உட்கார்ந்து தொழ முடியாது. அப்படி உடம்பிலே சக்தி இருப்பவர் உட்கார்ந்து தொழுவார் என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு கியாமா, நீங்கள் எல்லாம் நின்று தொழுங்கள். வைன் அஜஸ்தும், அப்படி நின்று தொழுவதற்கும் இயலாதா, நின்று தொழவும் முடியாதா, சல்லு ஜுலூசா, நீங்கள் எல்லாம் இருந்து தொழுங்கள். நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் இருந்தாவது தொழுங்கள். ஃபைன் அஜஸ்டும், அதற்கும் இயலாதா, இருந்தால் எழும்ப முடியவில்லை, எழுமினால் இருக்க முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியவில்லை, வாதம் நோய், இருக்கவும் முடியாது நிற்கவும் முடியாது, ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள், நிற்கவும் முடியாது இருக்கவும் முடியாது. சல்லு முல்தஜியா, அப்படியா, உங்களால் நிற்கவும் முடியாதா இருக்கவும் முடியாதா, ஆனால் தொழுதையாக வேண்டும். அல்ல முல்தஜியா, ஒரு கணித்து ஒரு வலது பக்கம் சாய்ந்து கொண்டாவது தொழுங்கள், படுத்து கொண்டாவது தொழுங்கள். ஃபைன் அஜஸ்தும், அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்கத்திலே ஃபிகூடே உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய ஒவ்வொரு கட்டம் கட்டமாக நின்றும் தொழ முடியவில்லை, இருந்தும் தொழ முடியவில்லை, படுத்துக் கொண்டும் தொழ முடியவில்லை. அப்படியான ஒரு சூழல், அப்படியான சமயம், அன்பானவர்களே, உடம்பிலே ஒரு எதவிதமான ஒரு உடம்பிலே கையாடுகிறது, கால் வேலை செய்கிறது, மற்றபடி எந்த விதமான அங்காசைவுகளும் இல்லை. அப்படி என்றால் உன்னுடைய கைகளை கொண்டாவது தொழு, விரல்களுடைய அசைவுகளை கொண்டாவது தொழுது கொள்ளும், கையிலே அசைவுகளை கொண்டாவது தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஃபிகூடே உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் இயலாதா, உடம்பிலே எந்த விதமான அசைவுகளும் இல்லை, கண்களும் அசைவதில்லை, கைகளும் அசைவதில்லை, உடம்பிலே ஒன்றுமே இல்லை, உயிர் மட்டும் மிச்சம், புத்தி சுவாதீனமும் இருக்கிறது, தன்னால் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் உணர முடிகிறது, ஆனால் உடம்பிலே எந்த விதமான அசைவும் இல்லை. எப்படி சொல்வார்கள், ஹோமா நிலைமை என்பார்கள் அல்லவா, உயிர் இருக்கும், நினைவுகள் இருக்கும், என்னென்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கண் பார்க்கும், ஆனால் கண்கள் அசையவும் மாட்டாது, உடம்பு அசையவும் மாட்டாது, விரல்கள் கூட ஒரு சுண்டு விரல் கூட அசைய மாட்டாது. இப்படியான ஒரு சூழ்நிலை, இந்த நிலைமையில் கூட அவன் தொழுதான் ஆக வேண்டும், வாலா கல்பின், உள்ளத்தின் மூலமாக அவன் தொழத்தான் வேண்டும் என்பதை மார்க்கம் அவ்வளவு ஆணித்தரமாக சொல்வது. அன்பானவர்களை, தொழுகைக்கு எந்த விதமான காரணிகளையும் தடைகளையும் நீங்களால் சொல்ல முடியாது. இரண்டே இரண்டு காரணிகளை தவிர பிந்தி தொழுவதற்கு, ஒன்று நவும், இன்னொன்று நிசியான், ஒன்று தூக்கம் போய்விட்டது என்றால் பிந்தி தொழ முடியும், அல்லது நிசியான், மறதி ஏற்பட்டு விட்டது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அம்புட்டோம், மறந்து விட்டது, தொழ வேண்டும் என்று மறந்து விட்டது, அப்படி என்றால் ஞாபகம் வருகிற போது தொழ முடியும். இந்த இரண்டு காரணங்களையும் தவிர எந்த விதமான காரணங்களையும் தொழுகைக்காக வேண்டி சொல்லவே முடியாது. அன்பானவர்களே, நின்று தொழுபவன் நின்று தொழுதத்தான் ஆக வேண்டும், இல்லையா முடியவில்லை என்றால் இருந்து தொழ முடியும், இருந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்துக் கொண்டாவது தொழ வேண்டும், படுத்தும் தொழ முடியாதா, கைகளினுடைய அசைவுகளின் மூலமாக தொழ முடியும், கைகளுடைய அசைவுகளும் இல்லையா, அப்படி என்றால் கண்களுடைய இமைகளின் மூலமாவது தொழ வேண்டும், கைகளுடைய ஒரு அசைவும் இல்லையா, உள்ளத்தின் மூலமாவது தொழ வேண்டும், அவன் தொழுதையாக வேண்டும் என்பதை இஸ்லாம் அந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் யாருக்கும் எந்த இடத்திலும் மார்க்கத்திலே எந்த விதமான தொழுகை தொடர்பாக சலுகை எந்த இடத்திலும் கொடுக்கப்பட, அபுதாபிதினுடைய 430வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்த ஒரு சபை, அந்த சபையிலே அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். பார்க்க வந்தவுடன் அப்துல்லா உம்மி மக்தூம் வருகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்துல்லா உம்மி மக்தூம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி ரஜுலுன் லரியுல் பஸர், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கண் பார்வையற்ற ஒரு சஹாபி, ஒரு குருடு, அவர் அந்தக, என்னால் பார்க்க முடியாது. அப்துல்லா இப்னு மக்தூம் பிறப்பிலேயே ஒரு குருட்டு சஹாபி, ஒரு குருடர், கண் தெரியாத ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நான் ஒரு கண் பார்வையற்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். அதே சமயம் இந்த மதீனத்து நகர் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் இப்போது வசிக்கிறோமே மதீனா, இந்த மதீனாவிலே விஷ ஜந்துக்களும் பாம்புகளும் புழுக்களும் விசர் ஏனைய மிக கொடூரமான உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த சமயத்திலே யார சொல்லலாம், இந்த பள்ளிவாயிலே மதீனத்தின் நபவியிலே சொல்லப்படுகின்ற பாங்கின் மூலமாக தொழுகைக்கு அழைக்கப்படுகிறது அல்லவா, இந்த தொழுகைக்கு வருவதற்கு என்னால் முடியாது யார சொல்லலாம், அதாவது ஜமாத்து தொழுகைக்கு என்னால் கண் பார்வையற்ற நிலைமையிலே வந்து கலந்து கொள்ள முடியாதுள்ளது. ஏனென்றால் என்னை அழைத்து வருவதற்கும் யார் இல்லை, ஒருவரும் இல்லை, என்னைக்கு உதவி செய்வதற்கும் யார் இல்லை, அப்படியான ஒரு நிலைமையில் விசஜந்துக்களும் இருக்கிறது. இந்த நிலைமையில் நான் எப்படி ஒரு கண் பார்வை இல்லாத ஒருவன் எந்த நிலைமையில் நான் இந்த பள்ளிக்கு வந்து சொல்ல முடியல, ஆதலால் எனக்கு நான் என்னுடைய வீட்டிலே நான் தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள். அன்பானவர்களே, நிலைமையை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கண் பார்வை இல்லாத சஹாபி, நாங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருப்போம், கண் பார்வையில் மார்க்கத்தில் எல்லா இடங்களுக்கும் சில இடங்களில் சலுகை இருக்கிறது அல்லவா. ஒரு குருட்டு சாபி வந்து என்னால் வர முடியாது, விஷ ஜந்துகள் இருக்கிறது, வருகிற போது ஏதாவது கடித்து விட்டால் என்ன நிலைமை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், யார சொல்வதற்கு அனுமதி தாருங்கள், வீட்டிலே தொழுது கொள்வதற்கு, தொழக்கூடாது என்றோ அல்லது நான் எனக்கு தொழாமல் இருப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றோ உம்மை மக்தூம் கேட்கவில்லை. கேட்டதெல்லாம், இந்த பள்ளிக்கு உங்களுடன் வந்து ஜமாத்து தொழுகையில் ஈடுபடுவதற்கு என்னால் முடியாது, வீட்டிலே தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குட்டி சஹாபி கேட்கிறார் அல்லவா, அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் கேட்கிறார், அப்படியா, நீங்கள் வீட்டிலே தாராளமாக தொழுது கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு சலுகையை கொடுக்கிறார்கள். சலுகையை கொடுத்து விட்டார்கள் அல்லவா, அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் என்ன காரணத்துக்காக வேண்டி வந்தாரோ அந்த காரணம் நிறைவேற்றி விட்டது. கேட்டது, அனுமதி கேட்டாலும் அனுமதி கிடைத்து விட்டது. கிடைத்து விட்டவுடன் அப்படியே திரும்பி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்துல்லாஹ்வின் உம்மி மக்தூம் போவதற்கு போகிறார்கள். போனவுடன் பின்னால் இருந்த ஒரு சப்தம், யா அப்துல்லாஹ்வின் உம்மி மக்தூம், அப்துல்லாஹ்வின் உம்மி மக்தூம் அவர்களே, கொஞ்சம் திரும்புங்கள். அப்துல்லாஹ்வின் உம்மி மக்தூம் ரலி அவர்கள் சென்று அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் அப்படியே நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்னால் இருந்து அழைத்தார்கள், அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் கொஞ்சம் நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள். அப்துல்லாஹ் உம்மி மக்தூம் திரும்பி கேட்கிறார், என்ன யா ரசூலுல்லாஹ், இந்த மஸ்ஜிது நபவியிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விழுகின்ற பாங்கு உங்களுடைய வீட்டே உங்களுக்கு கேட்கிறதா? அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் சொன்னார், ஆம் யா ரசூலுல்லாஹ், கேட்கிறது. அப்படியா, கேட்கிறதா? உங்களுக்கு இந்த பள்ளி வாயிலில் சொல்லப்படுகின்ற பாங்கு உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு கேட்கும் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் இருந்து இந்த பள்ளி வாயிலுக்கு கயிறை கட்டியாவது வந்து சேரும். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், கயிறை கட்டியாவது வந்து சேருங்கள். ஒரு குருட்டு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ஃபத்வா இது. அன்பானவர்களே, இன்று எத்தனை பள்ளி வாயில்களிலே, எங்களுடைய ஊர்களில் 30-30 மேற்பட்ட பள்ளி வாயில்கள் இருக்கிறது, யாருடைய காதிலாவது ஐவேளை வக்து பாங்குகளிலே ஒரு வக்து வாங்காவது கேட்காமல் விடுகிறதா? ஒரு வக்து வாங்காவது கேட்காமல் விடுகிறதா? ஒரு குருட்டு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான ஃபத்வாக்களை கொடுத்தார்கள் என்றால், சகல விதமான உடல் தேகாரோக்கியமும் செழிப்பும் உள்ள எங்களுக்கு, எந்த விதமான குறைபாடும் இல்லாத எங்களுக்கு எந்த அளவுக்கு தொழுகை என்பது, அதாவது ஜமாத்து தொழுகை, தொழுகை அல்ல, சாதாரணமாக தொழுது கொள்ளலாம், ஒரு ஜமாத்து தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அன்பானவர்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இதன் கடமை நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடம் இது தொடர்பாக பிடிக்கப்பட்டே தீருவோம். வாழ்க்கையில் எத்தனை பாங்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை பாங்களை கேட்டுவிட்டு அலட்சியம் செய்துவிட்டு பழையை தொழுகின்ற நேரமெல்லாம் அதே ரோட்டினால் சாதாரணமாகவே எந்த விதமான பயமும் இல்லாமல் சென்றிருப்போம். அன்பானவர்களே, இஸ்லாம் இதனை சொல்லவில்லை. இஸ்லாம் ஆழமாக சொல்லுகிறது, ஆணித்தரமாக சொல்லுகிறது, தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். ஏனென்றால் கதாதா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபு தாவூதினுடைய 430வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொன்னதா ஹதீஸுல் குதுசியில், இன்னி ஃபரல்து அலா உம்மத்துக்கு ஹம்சத் ஸலவாத், என்னுடைய உம்மத்துக்கு நான் 5 வேளை வக்துகளை கடமையாக்கி இருக்கிறேன், 5 வேளை வக்து தொழுகையை கடமையாக்கியிருக்கிறேன். அடியார்களிலே தொழுகையையும் நான் தொழுது கொள்கிறேன், நான் நியமமாக தொழுகிறேன், விடமாட்டேன் என்று யார் என்னிடம் உடன்படிக்கையை எடுத்துக் கொள்கிறாரோ அதுகழ்த்துகு ஜன்னா, அவரை சொர்க்கத்துக்கு இட்டு செல்வதற்கு சொர்க்கத்துக்கு நுழைவிப்பதற்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதே சமயம் வமல்லம் யுஹாஃபில் அலைஹின்ன வலா அஹதலஹு இந்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக யாரு இந்த ஐவேளை வக்தையும் தொழவில்லையோ, தொழாமல் விட்டு விடுகிறானோ, இல்ல அஹதலஹு இந்தி, அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான உடன்படிக்கையும் இல்லை, அவன் யாரும் நான் யாரும் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் தொழுகை என்பது இறைவனுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரிய அமல். அந்த அமல் சரியாக நிறைவேற்றப்படுகிற போதுதான் நிச்சயம் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கக்கூடிய சொர்க்கத்தை எங்களுக்கு தருவான். அப்படி இல்லை என்றால் ஒரு கவனிப்பாரற்ற, கவனமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே தொழுகை இல்லாதவன் பார்க்கப்படுவான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் இவைகளையெல்லாம் சாதாரண ஒரு விடயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 மரண தருவாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற நேரம் சக்ராத்துல் மௌத்துடைய நேரம், மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுமி நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, கட்டுமையான ஒரு தாக்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் 2 நபி அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள். 2 முந்தைய நாள் நடந்த சம்பவம் அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நின்று கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையிலே லுஹருடைய நேரம் வருகிறது, லுஹருடைய பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்பட்டவுடன் சஹாபாக்கள் அனைவரும் பள்ளிகளிலே ஒன்று கூடி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை வருட காலமாக, 23 சஹாபாக்களுக்கு தொழுவித்த ஒரே ஒரு தலைவர், வேறு யாருமே தொழுவிக்கவில்லை. இதுவரைக்கும் இமாமத் யாருக்கும் பகிரப்படவில்லை சில சில நேரங்களை தவிர. அப்ப அந்த சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் உங்களுக்காவணி காத்து கொண்டிருக்கிறார்கள், தொழுகைக்காவணி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். சொன்னவுடன் மக்கள் காத்து கொண்டா இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு செல்வதற்காவணி அப்படியே எழும்புகிறார்கள். எழும்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார்கள். ஒரு சில நேரங்களுக்கு பிறகு மீண்டும் மயக்கம் தெளிகிறது. ஆயிஷா ரலி அவர்கள் அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா, மக்கள் இன்னும் காத்துக்கொண்டா இருக்கிறார்கள், தொழுகைக்காக என்னை காத்துக்கொண்டா இருக்கிறார்கள் ஆயிஷா? ஆயிஷா ரலி அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வருவீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ரசூல் எப்படியால ஒரு சூழ்நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னவுடன் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தொழுகைக்கு செல்வதற்காக எழும்புகிறார்கள். எழும்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மீண்டும் மயங்கி விழுந்து விட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களுக்கு பின்னால் மயக்கம் தெளிகிறது. ஆயிஷா ரலி அவர்கள் அருகில் இருந்து ஆயிஷாவிடம் கேட்கிறார்கள், ரலியல்லாஹு தஆலா, ஆயிஷா, மக்கள் இன்னும் காத்துக்கொண்டா இருக்கிறார்கள், தொழுது விட்டார்களா, இல்ல காத்துக்கொண்டா இருக்கிறார்கள்? இல்லையா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டித்தான் காத்துக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஆயிஷா ரலி அவர்கள் சொன்ன போது மீண்டும் எழும்புகிறார்கள். மீண்டும் அதே மயக்கம், மீண்டும் விழுந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, 3 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு எழும்புகிறார்கள், தொழ முடியாமல் அப்படி வீழ்ந்து விடுகிறார்கள் மயங்கி. அந்த சூழ்நிலையில் கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால் மீண்டும் மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, என்னால் முடியாது, இதற்கு மேலே ஒரு அடி வைப்பது கூட என்னால் முடியாது, உடம்பிலே சக்தி இல்லை, கால்கள் எல்லாம் அப்படியே சோர்ந்து போய்விட்டது, கைகள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டது. இன்னா அண்ணா, இன்னும் 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம். அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபலஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய 2 உறவினர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தோளின் மீது ஒரு கையும், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தோளின் மீது ஒரு கையும் போட்டுக்கொண்டு அவர்களுடைய கால்கள் இரண்டு பெரு விரல்களும் நிலத்திலே அப்படி இழுபட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோளிலே தாங்கி இருவரும் எடுத்து வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாரிகுடைய வரலாற்றுடைய இமாம்கள் எழுகிறார்கள், அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது நபி அவர்களுடைய பெரு விரல்கள் பூமியிலே இழுபட்டு இரண்டு கோடுகள் அப்படி நபி அவர்கள் சென்ற பாதையிலே அப்படி இழுபட்டு கொண்டு சென்று இருந்தது. எந்த இடத்திலே, எங்கே போவதற்கு? தொழுவதற்கு செல்வதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுதிருக்க முடியும், மேன்மை தாங்கிய வேறு வழிமுறைகளை செய்திருக்க முடியும். அந்த நிலைமையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு தோள் தாங்களாக பள்ளி வாயிலுக்கு சென்று சஹாபாக்களுக்கு தொழுவித்தார்கள் என்றால், அன்பாவில் இருந்து கொண்டு தொழுவித்தார்கள் என்றால், எந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுடைய தூதுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எந்த தருணத்தில் எப்பேற்பட்ட நிலைமையிலும் கடமை என்பதை எந்த அளவுக்கு சொல்லியிருப்பார்கள்? இன்று அப்படியா? சாதாரணமான காய்ச்சல் வந்தால் கூட வீட்டிலே முடங்கி கிடக்கிறோம், தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை. சாதாரண தலைவலி என்றால், தலைவலி மாத்திரை போட்டு விட்டேன் தூங்க வேண்டும் என்று சாதாரணமாகவே சாதாரண விடயங்களுக்கெல்லாம் இன்று தொழுகையை அலைக்கழிக்கின்ற சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிற போது அன்றைய சமூகம் எந்த நிலைமையிலே இருந்தது என்பதை நாங்கள், அன்பானவர்களே, நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதில்லை, தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடங்களை இந்த உலகத்திலே ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு அமீருல், எந்த அளவுக்கு தெரியுமா? 10 வருடங்களுடைய முடிவில் ஹிஜ்ரி 23 என்று நினைக்கிறேன், 23 அல்லது 25, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபகுடிய நேரத்துக்கு பள்ளிவாயிலுக்கு வருகிறார்கள். மக்களுக்கு தொழுவிப்பதற்கு வருகிற போது பாரசீக மஜூசி ஒரு அடிமை ஒளிந்திருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் வந்து ஒரே குத்துவை, ஒரு குத்துவையுடன் உமர் ரலியல்லாஹு குடல்கள் எல்லாம் அப்படியே தூக்கி வீசப்பட்டு கிடக்கிறது. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே குடல்களை எல்லாம் அப்படியே சஹாபாக்கள் அள்ளி அப்படியே தூக்கி கொண்டு போய் வீட்டிலே அப்படியே உமர் ரலி அவர்களை வைக்கப்பட்டிருக்கிறது. சக்கராத்துடைய நேரம் அண்ணா இன்னா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயம். அன்பானவர்களே, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப், அமீருல் மூமினீன் அவர்களே, இறக்கு ஆணையிடுங்கள், பாரசீக அடிமைகள் அனைத்தையும் இந்த இடத்திலே கொன்றொழித்து விடுகிறேன். இந்த மதீனாவிலே ஒரு அடிமை கூட இருக்கக்கூடாது. ஒரு அமீருல் மூமினை எப்படி செய்து விட்டார்கள் பாருங்கள், எனக்கு ஆச்சரியம் வருகிறது என்று சொன்னார்கள். உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அப்படியெல்லாம் செய்துவிட வேண்டாம். ஒரு தனிப்பட்ட நபருக்காக வேண்டி மற்றவர்களை எல்லாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாத்தனால் நான் பாத்தாகுவேன். இதற்காக வேண்டி பாரசீக அடிமைகள் என்ன செய்தார்கள்? ஒரு தனி நபருடைய காரணங்களுக்காக வேண்டி முழு சமுதாயத்தை எல்லாம் பழி வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டதா? மக்களை எல்லாம் அழைத்து தொழுகை நடத்துங்கள், நான் வராவிட்டால் பரவாயில்லை. குடல்கள் எல்லாம் வெளியேறி கிடக்கிறது, எப்படி செல்வார்கள் தொழுகைக்கு? செல்ல முடியாத ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலும் சொல்கிறார்கள், நான் சொல்ல போகிறேன், இதே நிலைமையில் இருந்து மக்களை அழைத்து தொழுகையை நடத்துங்கள். அவர்கள் அந்த வார்த்தையில் மரண தருவாயில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆம், ஒமன் தரக்க சலா லஹக்க ஃபித்தீன், யார் தொழுகை விடுகிறானோ லஹக்க ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே அவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. முஸ்லீம் என்று சொல்வதற்கு அவனுக்கு தகுதியே இல்லை, முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் எப்படியெல்லாம் சொன்னார்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை எப்படி இருந்தது, சஹாபாக்கள் ஒவ்வொருடைய நிலைமை எப்படி இருந்தது பாருங்கள். தன்னுடைய உடம்பிலே அம்புகள் குத்தப்பட்டாலும் கூட தொழுகையை நிறைவேற்றுவார்கள். உடம்பிலே கயிறை கட்டிக்கொண்டு சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் விழித்திருந்து தொழுத ஆயிரம் ஆயிரம் வரலாறுகளை எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றில் எங்களால் பார்க்க முடியும். ஒரு துளி கூட, ஒரு தூசிலி, ஒரு தூசு கூட இன்றைய சமூகத்தில் அன்று பின்பற்றப்பட்ட தொழுகை தொடர்பான எந்த காரண காரியங்களும் இன்று இல்லை என்பானவர்களே, இன்று எங்களுடைய சமூகம் வேறொரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று அதிகமாக இணையதளங்களிலே பேஸ்புக்கிலே பார்த்த மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றெல்லாம் அதிகமாக நாங்கள் பேஸ்புக்கிலே பல விடயங்களுக்கு எல்லாம் அதனை பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்று இணையதளங்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அண்மையிலே காண கிடைத்தது, கண்டவுடனே கவலையாகிவிட்டது. ஏன் தெரியுமா? இன்று உலகத்திலே சாதாரணமாக 700 கோடி பேர் இருக்கிறார்கள், 700 கோடியை தாண்டிவிட்டது பெரும்பாலும். 700 கோடி மக்கள் இன்று உலகத்திலே தற்போது வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே 1/5 முஸ்லிம்கள். இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகள் முஸ்லிம் நாடுகள், அதிலே ஐந்தில் இரண்டு பங்கு முஸ்லிம்கள். சாதாரணமாக 150 கோடி முஸ்லிம்கள் இன்று உலகத்திலே சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 150 கோடி முஸ்லிம்களில் இன்று தொழுகை வீதம் எவ்வளவு தெரியுமா? 40%. 40% என்பது 150 கோடியிலே 60 கோடி. 60 கோடி பேர் முஸ்லிம்கள் தொழுகையாளிகள் என்றால் 90 கோடி முஸ்லிம்களுக்கு தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாது. இன்றைய சமகால பிரச்சினை அன்பானவர்களே, 2/3 முஸ்லிம்கள் தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய காபிர்களாக இன்று உலகத்திலே நடமாடக்கூடியவர்களை எங்களால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் இந்த 60 கோடி பேரில் ஒரு சரளமான நியமமான தொழிலாளிகள் எத்தனை பேர் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரா மாவுனுடைய 3:1-3 வசனங்களை என்ன சொல்லுகிறான், 3வது வசனங்களின் மூலமாக பின்னாலே கூட என்ன சொல்லுகிறான், வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னாஊனல் மாஊன். வைலுல்லில் முஸல்லீன், தொழக்கூடிய தொழுகையாளிகள் அனைவருக்குமே கேடுதான். தொழுகையாளிகள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் கேடுக்குரியவர்கள். தொழுகையாளிகள் நரகத்துக்குரியவர்கள். அல்லதீனஹும், எப்படியான தொழுகையாளிகள் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன், அல்லது இனக்கும் யுராவுன், தங்களுடைய தொழுகைகளை பராமுகமாகவும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொல்லுகிறார்களே, அப்படியான தொழுகையாளிகள் எல்லாரும் கேட்டுக்கூடியவர்கள், கேடானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த அல்லது இனக்கும் சாகுன், ஒரு பராமுகமான தொழுகையாளிகள் என்பதற்கு இமாம்கள் எந்த விதமான தப்சீருடைய இமாம்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் தெரியுமா? ஒன்று, காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொல்பவர்கள். 2, தொழுவதிலே உள்ளட்சம் இல்லாதவர்கள். தொழுவார்கள், ஆனால் தொழுகிறோமா இல்லை என்பது அவர்களுக்கே தெரியாது. எத்தனை பேருக்கு தொழுகிற போதே ரக்காயத்து மறந்துவிடும், நான் 3வது ரக்காயத்தில் இருக்கிறேன், 3வது ரக்காயத்திலா 2வது ரக்காயத்திலா, அத்தியாயத்து ஓதிவிட்டேன், அத்தியாயத்து ஓதவில்லையா, எங்கே இருக்கிறேன், எந்த இடத்தில் இருக்கிறேன். சிலவர்களுக்கு குனிவதும் நிமிர்வதும் மாத்திரம்தான், வேறு எந்த விதமான விடயங்களும் அல்ல. பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள், ஓ ஹாஜியார் தொழ வந்திருக்கிறார் என்று, ஆனால் உள்ளே எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லை. 2. 3வது காரணம் என்ன தெரியுமா? நியமம் இல்லாத தொழுகையாளிகள். என்ன நியமம் இல்லாத தொழுகையாளிகள்? இன்று நான் சுபஹ் தொழுகிறேன், அசர் இல்லை, அசர் தொழுகிறேன், லுஹர் இல்லை, மகரிப் தொழுகிறேன், இஷா இல்லை. ஒரு நாளைக்கு 3 வக்து, 2 வக்து, 1 வக்து, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 4 வக்து, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நாளைக்கு எப்படியும் 2 வக்து தொழுகை தொழாமலே கழிந்து விடுவார்கள். அன்பானவர்களே, இன்று 99% நிலைமை இதுதான். யாருமே இன்று நியமமான தொழுகையாளிகள் இல்லை. 5 வேளை வக்தையும் 5 வேளை வக்தாக தொழுபவர்கள் இல்லை. ஒருவர் சுபஹ் இல்லை என்று சொன்னால் லுஹரும் அசரும் சில வேளை தொழுவார், சுபஹ் தொழ மாட்டார். இஷாவும் மகரிபும் தொழுவார், லுஹர் அசர் கிடைக்காது, ஏன், வேலைக்கு போவதுதானே. இப்படியெல்லாம் நியமம் இல்லாத தொழுகையாளி இருக்கிறார்களே, இவர்கள் வைலுல்லில் முஸல்லின், இப்படியான தொழுகையாளிகளை தவிர்த்து நியமமான தொழுகையாளிகள் எத்தனை பேர் தெரியுமா? அந்த 60 கோடி பேரிலும் 40% 40% என்பது 60 கோடியிலே 24 கோடி பேர். 24 கோடி பேர் என்றால் உலகத்திலே 114 கோடி முஸ்லிம்களுடைய தொழுகை பரிதாபத்துக்குரியது. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வைலுல்லில் முஸல்லின். வைல் என்பதற்கு 2 விதமான கருத்துக்கள். ஒன்று அதாபுன் ஷதீத், மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அன்னொன்று வைலுன், நரகத்தில் இருக்கக்கூடிய தனி நரகம். இந்த தொழுது கொண்டும் நியமம் இல்லாத தொழுகை இருக்கிறார்களே, நான் சுபஹ் தொழுகிறேன், இஷா இல்லை, இஷா தொழுகிறேன், மக்ரிப் இல்லை என்ற நியமம் இல்லாத தொழுகையாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு என்றே தனி நரகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கே தனி நரகம் என்றால் தொழுகை இல்லாதனுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருக்கும் என்பதை அன்பானவர்கள் நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், லகத ஹமந்து அன் ஆமுர பிஸ்ஸலா, எனக்கு உள்ளம் என்னுடைய மனம் நாடுகிறது, எனக்கு செய்யணும் போல இருக்கிறது. என்ன தெரியுமா, உடனே இந்த நேரத்திலே தொழுகைக்கு வாங்க சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம், தொழக்கூடிய மக்கள் எல்லாம் பள்ளிக்கு வரவழைத்து விட்டு தொழுவார்கள் அல்லவா, ஜமாத்து தொழுகை என்றால் ஜமாத்து தொழுகைக்கு வருவார்கள் அல்லவா. அந்த ஜமாத்து தொழுகைக்கு வந்தவர்களை தவிர்ந்து யாரெல்லாம் வராமல் வீடுகளிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டையும் அவர்களையும் சேர்த்து விறகுகளால் சூழ வைத்து சேர்த்து எரித்துவிட எனது மனம் நாடுகிறது. என்ன அந்த வீட்டிலே பெண்களும் சிறுவர்களும் இருப்பார்கள் என்பதற்காக வேண்டி எனது மனம் பின்வாங்குகிறது. இல்லை என்று சொன்னால் ஜமாத்து தொழுகை நடக்கிற போது வீதிகளிலே நிற்பவர்கள், கடைகளிலே நிற்பவர்கள், வீடுகளிலே இருப்பவர்கள், தொழுகை நடந்து கொண்டிருக்கும், இமாம் தொழுது கொண்டிருப்பார், தொழுவித்துக் கொண்டிருக்க தைரியம், பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையடியை கதைத்துக் கொண்டிருப்பார்கள், தொழுகை நடந்து கொண்டிருக்கும், பள்ளிக்கு பக்கத்திலே வீட்டிலே தொலைக்காட்சியிலே நாடகம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் குடும்பத்துடன், தொழுகைக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். என்ன தைரியம் அன்பானவர்களே! அன்பானவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? இஸ்லாம் வீட்டோடு சேர்த்து எரிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு உறுதி பூண்டார்கள், இப்படியானவர்களே. ஆனால் இன்று இப்படியானவர்கள் நூற்றுக்கு நூறு விதமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நேரம் தொழுகையே அறவே இல்லாதவருடைய நிலைமை மிக பரிதாபமாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றெல்லாம் எங்களுக்கெல்லாம் தொழுகையெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு விடய மாதிரி பார்க்கப்படுகிறது. ஐவழி தொழுகை எங்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம்தான் ஐந்து வேளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை தவிர்ந்த அதுக்கு முந்திய அனைத்து உம்மத்துகளும் 50 வக்த் வேளை தொழுகை அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. அப்ப எப்படி தொழுது விட்டு வீட்டை வந்தால் அடுத்த பாங்கு சொல்லும், தொழுது விட்டு வீட்டை வந்தால் அடுத்த பாங்கு சொல்லும், எப்படியான தொழுகை அவர்கள் தொழுதிருப்பார்கள்? எங்களுக்கு அப்படியா? அன்பானவர்களே, நாங்கள் நன்றாக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றால் 24 மணித்தியாலத்திலே 1440 நிமிடங்கள், 1440 நிமிடங்கள் எனப்படுகிற போது சாதாரணமாக 100 வீதத்தால் பிரித்தால் கூட ஒரு பக்துக்கு 14.4 வீத நிமிடங்கள் கிடைக்கும். சாதாரணமாக 14.4 வீத நிமிடங்கள் என்று சொன்னால் ஐவேளை வக்துக்கும் 72 நிமிடங்கள், ஒரு மணித்தியாலமும் 12 நிமிடங்களும், முழு நாளிலும் கூட 5 வீதம் கூட இல்லை. ஒரு நாளைக்கு நாங்கள் தொழுகைக்கு எங்களால் செலவழிக்கக்கூடிய நேரம் ஒரு நாளைக்கு 5 வீதம் கூட இல்லை, ஒரு மணித்தியாலம், அவ்வளவு மாத்திரம்தான். ஆனால் இன்று எங்களுக்கு அந்த ஒரு மணித்தியாலமும் எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு எப்படியான ஒரு இக்கட்டான சொல்ல முடியாத தொழுகைக்கு என்னால் வர முடியாது என்று சொல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் தூங்குகிறான், ஆனால் ஒரு தூக்கத்துக்கு செலவிடக்கூடிய நேரம் கூட தொழுகைக்காக வேண்டி செலவிடுவதற்கு இன்று தயார் இல்லை யாரும். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைவிட காரணம் என்ன தெரியுமா? இனி நான் சொல்ல போகக்கூடிய நான் சொல்ல வருகின்ற விடயங்களை மிக உன்னிப்பாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக முக்கியமான விடயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீதினுடைய 461 ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல் அஹ்தல்லதி பைனனா வ பைனஹும் தர்க்கு ஸலா. எங்களுக்கும், நாங்கள் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்கிறோம் அல்லவா, எங்கள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத காஃபிருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தர்க்கு ஸலா, தொழுகையை விடுவதுதான். என்ன தெரியுமா இந்த ஹதீஸுடைய ஆழமான கருத்து? அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காஃபிருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை விடுவதுதான். அப்படி என்றால் நேரடியான கருத்து என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் என்பவன் தொழுபவனாக இருப்பான், தொழாதவன் யாருமே முஸ்லீம் இல்லை, காஃபிர். முஸ்லீம் என்கின்ற பெயரிலே இருந்தாலும் சரி, அவன் தொழவில்லையா, அவன் காஃபிர். அன்பானவர்களை, எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒருவன் தொழிற்கொண்டு தொழாமல் இருப்பது. இன்னொன்று, தொழுகையெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் தொழ தேவையில்லை, உள்ளம் சீரடைந்தால் சரி. சிலவர்கள் சொல்வார்கள் வியாக்கியம், தொழாதவரிடம் ஏன் நீங்கள் தொழுகிறீர்கள் என்று கேட்டால் சொல்வார்கள் என்ன தெரியுமா? தொழுகிறவன் ஒழுங்கா இருக்கானா? உள்ளம் சரியா இருந்தால் சரி, தொழுகையெல்லாம் தேவையில்லை. அல்ல, உள்ளத்தை தானே பார்க்கிற, தொழுகையெல்லாம் பார்க்கிற இல்லையே. வாய் கூசாமல் சிறுக்குடைய வார்த்தைகளை கக்குவார்கள் அன்பானவர்களே. எந்த அளவுக்கு என்றால் அப்படியே வெறி வரும், வெட்டி வீசி விட வேண்டும் என்கின்ற வெறியெல்லாம் வரும். அன்பானவர்களை, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தொழுகை என்பது மிக முக்கியமான கடமை. யாரு ஒருவன் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு தொழவில்லை என்று சொன்னால் மார்க்கத்துடைய மிக அடிப்படையான தீர்ப்பு என்ன தெரியுமா? அவன் காஃபிர். எந்த அளவுக்கு தெரியுமா? சஹாபாக்களுடைய உமர் இப்னு கத்தாப், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், இமாமே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதுல முஆத் இப்னு ஜபல், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், இந்த அனைத்து சஹாபாக்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தொழவில்லையா அவன் காஃபிர். இமாம்களான அஹமது பின் ஹம்பல், நஹை, ஹாகிம், அபு தாவூத், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, மிக ஒட்டுமொத்த இமாம்களுடைய மிக ஏகோபித்த கருத்து, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தொழவில்லையா அவன் காஃபிர். எந்த அளவுக்கு தெரியுமா அன்பானவர்களே? இமாம் ஷாஃபி மதுகளுடைய ஃபத்வாக்களும் உலமாக்களுடைய ஃபத்வாக்களும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இதுவரைக்கும் உயிர் வாழ்வது வெக்கக்கேடாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? பைன ஷிர்கி வத்தீன் வ தர்க்கு ஸலா ஃபக்கத்து கஃபர், யார் மார்க்கத்துக்கும் தீனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகைதான். யார் விடுகிறாரோ அவன் ஷிர்க்கு கூடியவன், முஷ்ரிக்கு கூடியவன், மதம் மாறியவன். எந்த அளவுக்கும் இமாம் அப்துல்லா பின் ஷக்கீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன், சஹாபாக்கள் மார்க்கத்தில் எந்த காரியத்தை விட்டாலும் எந்த இடத்திலும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்ததில்லை. ஒரு ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்ததில்லை. ஹஜ் செய்யவில்லை என்றால், வசூலிலும் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவருக்கு காஃபிர் என்று சொல்லவில்லை. நோன்பு பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு காஃபிர் என்று சொல்லவில்லை. ஆனால் சஹாபாக்கள் ஒரு மனிதன் சொல்லவில்லையா, அந்த மார்க்க சட்ட பிரகாரம் அவர்கள் நேரடியாக சொன்னார்கள், இவன் காஃபிர், இவன் காஃபிர் என்று சொல்லுகிற அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த தன்மை இருந்தது என்பதை இமாம் நத்துல்லா பின் ஷக்கீக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். உமர் அலி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன்னத்தர்வை லா ஹக்க, லா ஹக்க மன் தரக்க ஸலா ஃபித்தீன், யார் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான கடமையும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஃபத்வா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தொழவில்லையா, தொழவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மூன்று நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். மூன்று நாள் அவகாசம் கொடுத்து அவனுக்கு வசியத் செய்யுங்கள். அடையப்பா, தொழ வேண்டும், தொழுகை என்பது ஐவழி கடமை, தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தண்டிப்பான் என்றெல்லாம் அவனுக்கு வசியத் பண்ண வேண்டும். தொழுகையினுடைய காரியங்களை அதனுடைய மகிமையை சொல்ல வேண்டும். மூன்று நாட்கள் கழிந்தும் வசியத் பண்ணியும் அவன் தொழவில்லையா, நான்காவது நாள் அதிகாலையில் அவனுடைய தலை அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடாது, வெட்டி வீசி விடுங்கள். இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு எந்த விதத்திலும் எந்த அளவுக்கு தெரியும் அன்பானவர்களே? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன பத்துவ தெரியுமா? ஒருவன் தொழவில்லையா, தொழவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே மக்களுடன் மக்களாக சேர்ந்து வசிப்பதற்கு அவனால் முடியாது, அவனை சிறையில் அடைத்து விடுங்கள், சிறையிலே கிடந்து சாகட்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அவனுக்கு முர்தத்துடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கள். முர்தத்துடைய சட்டம் என்ன? ஒருவன் இஸ்லாத்திலிருந்து மதம் மாறினால், ஒன்று அவன் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அவன் உயிருடன் இருக்கக்கூடாது, உடனே வெட்டி வீசி விடுங்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல், கல்லால் எறிந்தே கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் அவனால் வசிக்கவே முடியாது, அவன் என்ன முஸ்லீமா? இஸ்லாமிய அடிப்படையுடைய மிக பிரதானமான காரியம் கூட நிறைவேற்ற முடியாதவன், எதனை கொண்டு அவனை முஸ்லீம் என்று சொல்ல முடியும்? அன்பானவர்களே, எந்த அளவுக்கு தெரியுமா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலுமத்தில் எப்படி பேசியிருக்கிறார்கள் தெரியுமா? தொழாதவனுடைய ஒரு தொழாதவனை கொள்ளுவது 1000 காபிர்களை கொள்ளுவதை விட சிறந்தது. ஏன்? காபிர்களாவது அல்லாஹ்வும் இல்லை, ரசூலும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்றும் மறுத்துவிட்டு இருப்பவன், ஆனால் ரசூலும் இருக்கிறார், அல்லாஹ்வும் இருக்கிறார், தொழுகையும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு விட்டு இஸ்லாமிய அடிப்படை காரணிகளை கூட மறுக்கிறானே, இவனெல்லாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும்? இவன் காபிரியுடைய சிறந்தவன், கொன்று விடுங்கள். சில இமாம்கள் கீழ் கவுலின் பிரகாரம் கம்பியால் அடித்தே கொள்ளுங்கள், பெரும்பால் அடியுங்கள். அன்பானவர்களே, சொல்ல போனால் எத்தனை எத்தனை சட்டங்கள் தெரியுமா? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இல்லை, இஸ்லாமிய கிலாபத் இல்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் இன்று எங்களுடைய ஊர்களிலும் தாராளமாக தான் ஒரு தொழுகையாளி இல்லை என்று இனங்காண்டி காட்டிக்கொண்டு சாதாரணமாக சுற்றித் திரிகிறார்கள். இஸ்லாமிய கிலாபத் மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் எத்தனை பேருடைய உயிர்கள் இன்று அவர்களுடைய உடம்பிலே இருக்கும் என்று தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையுடைய விடயத்தில் ஆழமாகவும் காரமாகவும் சொல்லியிருக்கிறது. இவைகளை எல்லாம் இஸ்லாம் வன்முறை தூண்டுகிறதா? சிலர்கள் சொல்வார்கள், என்ன வெட்டுங்கள், குத்துங்கள், தலையை சீவுங்கள், கையை வீசுங்கள், கடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, என்னப்பா மார்க்கத்திலே வன்முறைகளும் இதுகளும் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் யாரும் வியாக்கியம் பேச முடியுமா? அன்பானவர்களே, ஏன் தெரியுமா மார்க்கம் சொல்கிறது? ஏன் தெரியுமா வெட்ட வேண்டும், தலை இருக்கக்கூடாது என்று சொல்கிறது? அந்த அளவுக்கு முக்கியமானது, மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது என்பதை இன்று உம்மத் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய உம்மத்தினுடைய மிக பிரதானமான கடமைகளாக பார்க்கப்படுகிறது. இன்று பார்க்கிறோம்,
இது எத்தனை பேர்? எங்களுக்கு தெரிந்த எங்களோட பழகக்கூடிய சாதாரணமாகவே தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்று நாட்டினுடைய இன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகமான தொழிலாளிகள் எத்தனை வயதுக்கு பிறகுமே இருக்கிறார்கள்? 40 வயதுக்கு பிறகுதான் அதிகமானவர்களை நியமமான முறையில் தொழுகிறார்களாம். ஏனென்றால் இளைஞர்களுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லையே, அவர்களெல்லாம் முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம் மகன்களுக்கு பிறக்கவில்லையே. 40 வயதுக்கு பிறகு ஓ மரணம் வந்துவிடுமோ, இனி வயது போய்விட்டதை ஏதாவது அமல் செய்ய வேண்டுமே, ஏதாவது நல்லமல் செய்ய வேண்டுமே, ஏதாவது தேட வேண்டுமே என்பதற்காக வேண்டித்தான் அதிகமானவர்கள் தொழவே ஆரம்பிக்கிறார்களாம். இன்றெல்லாம் சாதாரணமாக சிறு வயதில் இருந்து 10 வயதில் அடித்து மான் போ என்று தொலை சொல்லக்கூடிய தாய்மார்கள் மிக குறைவு. இன்று பிள்ளை சம்பாதித்து விட்டான் என்று சொன்னால் சுபகிலே எழும்பாமல் தூங்காமல் பள்ளிக்கு செல்லாமல் தொல்லாமல் படுக்கிறான் என்றால் வேலைக்கு சென்ற மகன் களைப்பாக இருப்பான், வேலைக்கு இன்று போக வேண்டும், பரவாயில்லை தூங்கட்டும் என்று தொழுகைக்காக வேண்டி பிள்ளைகளை சொல்கின்ற எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. நிச்சயமாக இவைகள் ஒவ்வொருவரும் தப்ப முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா? மார்க்கத்திலே ஒரு தொழாதவனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது, சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. எத்தனை கணவர்மார் தொழாத கணவன்மாருக்கு ஒவ்வொரு நாளும் ஆக்கி ஆக்கி கொட்டுகின்ற எத்தனை தாய்மார்கள் இருக்கிறார்கள்? இந்த அளவுக்கு மார்க்கத்திலே தொழுகையினுடைய மிக முக்கியமான கடமைகள் சொல்லப்படுகிற போது நாங்கள் எல்லாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பானவர்களே, இன்று நாங்கள் இங்கு இருக்கிறோம், ஆனால் இன்று உலக சமகால நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறது? சிரியாவிலே அல் ஜசீராவில் ஒரு பேட்டி எண்ணப்பட்ட போது சிரியாவிலே எங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போது மிக அதிகமாக மிக கடுமையாக உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே. சிரியாவிலே ஒருவர் கேட்டார், அல் ஜசீராவிலே பேட்டி காணப்படுகிற போது எப்படி இப்படி உங்களுடைய இப்போது நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சிரித்துக் கொண்டு சொன்னார், நாங்கள் எல்லாம் இப்போது ஒரு வேளைக்கு ஒரு வக்திலே 2 பருதுகளை தொழுது கொண்டிருக்கிறோம், 2 பருதுகளை தொழுது கொண்டிருக்கிறோம். சுபகு நேரம் 2 பருது தொழுகிறோம், அசருக்கு 2 பருது தொழுகிறோம், முகருக்கு 2 பருது தொழுகிறோம் என்றெல்லாம் ஒவ்வொரு 2 பருதுகளாக தொழுகிறோம். உடனே அந்த நிருபர் கேட்டது, 2 பருதுகளா? ஒரு வக்தில என்ன 2 பருது தொழுகிறீர்கள்? சொன்னார், என்ன தெரியுமா, சுபகு நேரமா? அப்படி என்றால் அந்த வக்தினுடைய தொழுகையை தொழுகிறோம், இரண்டாவது ஜனாசா தொழுகை தொழுகிறோம். ஒவ்வொரு வக்திலையும் அன்பானவர்களே அடுக்கி வைக்கப்பட்ட ஜனாசாக்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஜனாசா தொழுது கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று அல்லோல அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுபகு தொழுது விட்டு எத்தனை ஜனாசாக்களுக்கான தொழுகை, அசர் தொழுது விட்டு ஜனாசாக்களுக்கான தொழுகை, அன்பானவர்களை சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இன்று எங்களுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை பரிதாபகரமான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எத்தியோப்பியாவிலே ஒரு சகோதரர் முஃப்தியிடம் கேட்டார், முஃப்தி அவர்களே உங்களிடம் ஒரு பத்துவா கேட்க வேண்டும். என்ன பத்துவா? நோன்பு தொடர்பான ஒரு பத்துவா. என்ன பத்துவா? நான் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறேன், நான் இப்போது நோன்பு நோற்றிருக்கிறேன், ஆனால் நோன்பு இஃப்தாருடைய சமயமும் நோன்பு பிடிப்பதற்கும் எனக்கு உண்பதற்கு உணவில்லை, சகருடைய நேரமும் எனக்கு உணவில்லை, நோன்பு திறக்கின்ற நேரம் கூட நோன்பு திறப்பதற்கும் உணவில்லை, இந்த சமயம் என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? எப்படி ஒரு கேள்வி அன்பானவர்களே! நோன்பு திறப்பதற்கு உணவில்லை, நோன்பு பிடிப்பதற்கு உணவில்லை, ஆனால் நான் நோன்பு, என்னுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த கேள்வியை கேட்டவுடன் முஃப்தி அவர்கள் அழுதுவிட்டார்கள், தேங்கி தேங்கி எழுதார்கள். இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படியா இருக்கிறது? எங்களுடைய பிரதேசத்திலே ஒருவரை காட்டட்டும், எங்களை வந்திருக்கக்கூடிய ஒருவர் கை நோக்கி காட்டட்டும், ஒருவேளை இஃப்தாருடைய சமயம் எனக்கு உண்பதற்கு உணவில்லை, சகருடைய நேரம் சகர் செய்கின்ற நேரம் எனக்கு உணவில்லை, இஃப்தாருடைய சமயம் நோன்பு திறப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று யாராவது சொல்லட்டும். அன்பானவர்களே, நாங்கள் எல்லாம் பலமாக பலமுள்ளன் வாழ்கிறோம். இறைவன் எவ்வளவு அன்பையும் எவ்வளவு விதமான பாக்கியத்தையும் எவ்வளவு விதமான செழிப்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். இன்று ஷயிதுகளும் உயிருடன் நோன்பு நோற்றுக்கொண்டு எத்தனையோ ஷயிதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலே நோன்பு, பின்னரும் ஷஹீத். வீட்டை விட்டு வெளியே சென்ற பிள்ளை வீட்டுக்கு வந்து சேருமா என்று தெரியாது. இப்படி எல்லாம் அல்லோல அல்லோலப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உம்மத்துடைய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த நோன்புடைய காலம் தொழுது நோன்பு நோற்று அந்த சமுதாயத்துக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். அழுக்கமை தர்காட்டாவும் கழுத்துற முஸ்லிம்களுக்கு 1000 பிரச்சனை வந்தது என்றவுடன் கொதித்தெழுந்தோம். எப்படியான கொதிப்பு? சாதாரணமான உணர்வா? எங்களுடைய சகோதரர் இல்லையா? கொதித்தெழுந்தோம், அள்ளி வழங்கினோம், வாரி வழங்கினோம், அள்ளி கொடுத்தோம், துவா செய்தோம். ஆனால் மார்க்கம் என்பது பொங்கிவிட்டு அப்படி வடிந்து விடுவது அல்ல. பொங்கல் என்பது எப்போதும் பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்று தர்கா டவுன் முஸ்லிம்கள் மாத்திரம் எங்களுடைய சகோதரர் அல்ல, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எனக்கு சகோதரன், ஈராக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எனக்கு சகோதரன், சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னி முஸ்லிம் எனக்கு சகோதரன், பலஸ்தீனத்திலே காசாவிலே இன்று உயிருடன் போராடி இப்போது ஷஹீதாகி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் என்னுடைய சகோதரன். இன்று எத்தனை பேர் இத்தனை நோன்புடைய ஒன்பதை தாண்டி விட்டு இருக்கிறோம். யாராவது ஒருவர் எதுக்காக வேண்டியாவது யா அல்லாஹ் ஈராக் முஸ்லிம்களுக்கு விடுவை கொடுத்திருக்கியா அல்லாஹ் என்று யாராவது ஒரு துஆ செய்திருப்போமா? தொழுது விட்டு இறைவனிடம் கேட்டிருப்போமா? அன்பானவர்களே, எங்களுக்கு எங்களுக்கு என்று ஏதாவது ஒன்று வருகிற போதுதான் நிச்சயமாக தெரியும். எங்களுடைய வீடுகள் பரிதவிக்கப்பட்டு, எங்களுடைய வீடுகளிலே பூந்து அட்டாசு முறிக்கப்பட்டு, என்னுடைய மகன் என்னுடைய மனைவி கண்முன்னே வெட்டி கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டால் அந்த நிலைமை எனக்கு தெரியும். ஆனால் அன்பானவர்களே, இன்று சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடியலை நோக்கி செல்லக்கூடிய சமயம். நிச்சயமா நாங்கள் தவறவிடக்கூடாது. இன்று நேரம் தரப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. அன்பானவர்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள், இஸ்லாத்தில் மிக ஆழமான முறையில் தொழுகை என்பது பேசப்பட்ட ஒன்று. எந்த நேரத்திலும் எந்த தருவாயிலும் எந்த இடத்திலும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எப்படியா நிலைமையிலும் எந்த சமயத்திலும் ஒரு தொழுதான் ஆக வேண்டும். தொழவில்லையா நேரடியாக சொல்லுங்கள், காஃபிர். ஒரு தொழுகையை மறுக்கிறான், தொழுகையெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் தொழுகையெல்லாம் தொழ தேவையில்லை, உள்ளம் சீரறிந்தால் இரு என்று யாரு சொல்கிறானோ நினைத்துக் கொள்ளுங்கள். இவர் மிக்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அம்பிட போகிறார் என்பதை தெளிவாளிக் கொள்ளுங்கள். எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இன்றைய சமகால முஸ்லிம்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு ரீதியான நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துவா. எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கான துவா செய்யுங்கள். இன்று இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள். எங்களுடைய துவாக்கள் நாங்கள் நிச்சயம் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு செலுத்த வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவா நாங்கள் அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிம் உம்மத்தை பாதுகாப்பாயாக. இன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை எங்களுடைய முஸ்லிம் உம்மத் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் இவைகளை யா அல்லாஹ் உனது பொறுப்பிலே நீயே கையளித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய உயிரமான ஷஹீதுகளுக்கு சொர்க்கத்தை வழங்கிடியாலா. நியமமான தொழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியாலா. பிராந்தியத்தில் தொழுகைகளின் மூலமாக இறைவிடம் உதவி உதவி தேடக்கூடிய மக்களாக எங்களை மாற்றியாலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கொண்டு எங்களுடைய துவாவை அங்கீகரிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி செய்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏதாவது பேசின விடயங்களில் ஏதாவது தெளிவில்லாமல் இருந்தால் தாராளங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாம்.